அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 Hallelujah, Hallelujah, Hallelujah. சீரிய நல் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருகிறவர்கள் வேறு பெற்றோர். அல்லேலூயா அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 Hallelujah, Hallelujah, Hallelujah.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூயன செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 8 இறைவார்த்தைகள் 4-15 வரை. பெரும் திரளான மக்கள் எல்லா ஊர்களிலிருந்தும் இயேசுவிடம் கூடி வந்தபோது அவர் உவமை வாயிலாக கூறியது. விதைப்பவர் ஒருவர் விதைக்க சென்றார். அவர் விதைத்தபோது சில விதைகள் வழியோரம் விழுந்து மிதிபட்டன. வானத்து பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் பாறை மீது விழுந்தன. அவை முளைத்த பின் ஈரமில்லாததால் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முச்செடிகளின் நடுவே விழுந்தன. கூடவே வளர்ந்த முச்செடிகள் அவற்றை நெருக்கிவிட்டன. இன்னும் சில விதைகளோ நல்ல நிலத்தில் விழுந்தன. அவை வளர்ந்து 100 மடங்கு விளைச்சலை கொடுத்தன. இவ்வாறு சொன்னபின் கேட்க செவியில்லோர் கேட்கட்டும் என்று உரக்க கூறினார். இந்த உவமையின் பொருள் என்ன என்று அவருடைய சீடர் அவரிடம் கேட்டனர். அதற்கு இயேசு கூறியது, இரையாட்சியின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது. மற்றவர்களுக்கு எல்லாம் உவமைகள் வாயிலாகவே கூறப்படுகின்றன. எனவே அவர்கள் கண்டும் காண்பதில்லை, கேட்டும் புரிந்து கொள்வதில்லை. இந்த உவமையின் பொருள் இதுவே. விதை இறைவார்த்தை, வழியோரம் விழுந்த விதைகள் அவ்வார்த்தைகளை கேட்பவர்களுள் சிலரை குறிக்கும். அவர்கள் நம்பி மீட்பு பெறாதவாறு அலகை வந்து அவ்வார்த்தையை அவர்கள் உள்ளத்திலிருந்து எடுத்து விடுகிறது. பாறை மீது விழுந்த விதைகள் அவ்வார்த்தையை கேட்கும்போது அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்பவர்களை குறிக்கும். ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள். சிறிது காலமே அவ்வார்த்தையை நம்புவார்கள். சோதனை காலத்தில் நம்பிக்கையை விட்டுவிடுவார்கள். முச்செடிகளுக்குள் விழுந்த விதைகள் வார்த்தையை கேட்டும் கவலை, செல்வம், வாழ்வில் வரும் இன்பங்கள் போன்றவற்றால் நெருக்கப்பட்டு முதிர்ச்சி அடையாதிருப்பவர்களை குறிக்கும். நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ சீரிய நல்வுள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருகிறவர்களை குறிக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய இறை பிரசன்னத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் பெருமையுடன் அழைத்து இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே அவர்கள் நல்ல நிலத்தில் விதைக்கப்படுகிற விதைகளாக இருந்து கொண்டிருப்பது மகிழ்ச்சி. ஆனால் நம்முடைய இலக்கு என்பது நல்லவர்களை மட்டுமே வைத்து அல்ல, மாறாக இயேசு சுவாமி சொன்னது போல நோய் உற்றவருக்குத்தான் மருத்துவர் தேவை, நோய் அற்றவருக்கு அல்ல. அதனால் நாம் முதல்ல நம்மை சரி செய்து கொண்டு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, நாம் நற்செய்தியின் தூதுவர்களாக மாறணும். அப்போ நாம் இருக்கக்கூடிய இடத்துல ஏதோ ஒரு வெளிச்சத்தை, ஒளியை உப்பாக, ஒளியாக இருந்து செயல்படுத்த வேண்டும். அப்போ நம்ம எல்லோருமே இப்படியாக செயல்படுத்துகிற போது இறையரசு உலகத்தினுடைய பல பக்கங்களிலே அது பரவ ஆரம்பிக்கும். பாருங்கள், ஒரு தீமை, ஒரு கொரோனாங்கிற ஒரு வேதனை, அது ஒருவரிடமிருந்து ஒருவருக்கு எப்படி அது கடத்தி தன்னுடைய அந்த உடனிருப்பை வைக்குது பாருங்கள். ஒரு தீமையான ஒரு காரியம், ஒரு அழிவின் சக்திக்கு இப்படி ஒரு ஆற்றல் உண்டென்றால் ஆண்டவர் கொடுக்குற அந்த வாழ்வின் அபிஷேகத்திற்கு எவ்வளவு சக்தி இருக்கும்? இப்போ என்ன செய்யணும்னா, வாழ்வின் பிள்ளைகள் எல்லாம் ஒன்றிணைய வேண்டும். வாழ்வின் மரத்தின் கனியை எட்டி பிடிக்க ஆசையோடு இருக்கிற பிள்ளைகள், இதோ நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்தின் கனி நமக்காக அது மாற்றப்பட்டது. அதுக்கும் ஒரு திட்டம் வைத்திருந்தார் ஆண்டவர், ஆனால் அது சிதைக்கப்பட்டது பிசாசினுடைய, அலகையினுடைய அந்த ஒரு காரியத்தினாலே. நம்முடைய பேரார்வம் என்று சொல்லலாம், பேராசை, பேரார்வம் என்று சொல்லக்கூடாது, அது பேராசை. இப்போது நாம் என்ன செய்கிறோம்னா, அடுத்த கட்டமான ஒரு முடிவுக்கு நம்ம போகிறோம், அடுத்த கட்டமான இலக்கை நோக்கி பயணிக்கிறோம். அதுதான் கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற இலக்கினுடைய அடையாளம். அந்த வாழ்வின் மரத்தின் கனி காக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, ஆண்டவர் பாதுகாப்பாக வச்சிருக்கிறார். திருவள்ளி பாடலே நமக்கு சொல்லப்படுகிற அடையாளம், அந்த வாழ்வின் மரத்தின் கனியை நம்ம எல்லாரும் சாப்பிடணும். அந்த வாழ்வின் மரத்தின் கனியை உண்கிறவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்றால், அதுதான் ஆண்டவர் சொல்கிற இந்த இட்டர்னல் பிளிஸ், நிறைவு, விண்ணுலகினுடைய மகிமை, இதெல்லாம் நமக்கு அந்த அடையாளத்திற்குள்ளே வைக்கப்பட்டு இருக்கிற. ஆகவே தான் இதை நாம் மட்டும் பெற்றுக்கொண்டு என்ன செய்யக்கூடாது, வாழ்ந்து விடலாம் என்று நினைத்தால் அது தவறு. அப்படி நினைக்கக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க, அந்த நினைப்பிலேயே பின்னாடி போயிடுவாங்க. எப்படியாவது நாம் போய் அந்த கனியை சாப்பிட்டுறணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னாலே, அந்த எண்ணமே சுயநலத்தினுடைய எண்ணம், அந்த எண்ணமே என்ன செஞ்சிரும்னா நம்மளை 50 அடி பின்னாடி கொண்டு போயிடும். அதனால தான் எவர் ஒருவர் அந்த மனுக்குலத்தினுடைய அனைவருடைய மீட்புக்காக இயேசுசாமி வந்தார். அனைவருன்னு சொல்லியாச்சு, அந்த அனைவருடைய மீட்புக்காக யார் ஒருத்தர் தன்னை கையளிக்கிறாங்களோ, உதவி செய்கிறாங்களோ, இப்போ எல்லாரையும் நம்மளால் என்ன செய்ய முடியாது, டச் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன செய்யலாம், நம்மக்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கிற, நம்மை சுற்றி இருக்கிற ஒரு சில நபர்கள், ஒரு சில மனிதர்கள், அந்த ஒரு கூட்டம், அதையாவது நம்ம தொடலாம். எப்படி தொடலாம், நம்மளுடைய செயல்பாடு, நம்மளுடைய பேச்சு, நம்மளுடைய அந்த அரவணைக்கிற அந்த பண்பு. ஒரு சில வீடுகளுக்குள்ளே போகிறப்போ ஒரு சில பற்றி பேசும்போது சொல்லுவாங்க, அந்த மனுஷியோடலாம் வாழவே முடியாது, அந்த மனுஷனோட பேசவே முடியாது அப்படின்வாங்க. இவங்க யார் சொல்லுவாங்க அப்படின்னா, அவர்களால் காயப்பட்ட, அவர்களால் வேதனைப்பட்டு கிடக்கிறவங்க சொல்லுவாங்க. நம்மை குறித்தும் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்போ நம்ம யோசித்து பார்க்கணும், நான் பலருக்கு ஒரு அன்பினுடைய அடையாளமாக இருக்கிறேன்னா, இல்லை ஆண்டவருடைய இரக்கத்தை கொடுக்குற அடையாளமாக இருக்கிறேனா, இதை தான் நம்ம யோசிக்கணும். அப்போ நாம் பேசும்போது, ஐயோ இவர் பேசுகிறார், இவரு இவர்கிட்ட ஏதோ விஷயம் இருக்கும், இந்த அம்மா பேசினா நல்லா பேசுவாங்க அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம், இல்லை ஏதாவது பணத்தை கொடுத்து தான் நம்ம யாரையும் மீட்கணும்னு அவசியம் இல்லை, அன்பை கொடுத்து. பணத்தை எல்லாம் விட ஆழமான ஒரு அடையாளம் அன்பு. அந்த அன்பை கொடுத்து நம்ம என்ன செய்யணும், அநேகரை மீட்கணும்னு தான் ஆண்டவர் நம்மளையெல்லாம் அழைச்சிட்டே இருக்கிறார். அதனால தான் பாருங்கள், இன்றைக்கு ஒரு நாள், இன்றைய நாளில் ஒரு கேள்வியை நம்ம கேட்கணும். நீங்கள் வந்து மண்ணை சார்ந்தவரா, விண்ணை சார்ந்தவரா? நீங்கள் மண்ணை சார்ந்தவராக வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா, அல்லது விண்ணை சார்ந்த அடையாளமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? இதை நாம் எல்லாருமே யோசிக்கணும். நான் மண்ணை சார்ந்தவனா, விண்ணை சார்ந்தவனா? இந்த கேள்வியை நம்ம தனிப்பட்ட விதமாக கேட்கணும். வீட்டில் நம்ம என்ன, உடனே நம்ம அடுத்தவங்கள தான் கேட்டு பார்ப்போம், நீங்கள் மண்ணை சார்ந்தவனா, விண்ணை சார்ந்தவனா அப்படின்னு. இப்போ நமக்கு நாமே கேட்டு நம்ம விண்ணை சார்ந்த பிள்ளைகளாக வாழணுங்கிறது தான் ஆண்டவருடைய திட்டம், அதுதான் அவருடைய விருப்பம். அதனால தான் முதல் வாசகத்தில் பாருங்கள், தூய ஆவிக்குரியது முந்தையது அல்ல, மனித இயல்புக்குரியதே முந்தையது, தூய ஆவிக்குரியது பிந்தையது. நேற்றைய தினத்தில் கூட நான் இந்த பாயிண்ட்டை டச் பண்ணியிருக்கிறேன். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய மனித இயல்பு அதுதான் முந்தையது. அப்போ மனித இயல்பு பலவீனப்பட்டது, அது வந்து நம்ம வேதனைப்படுத்தக்கூடியது, அது பாவத்திற்குள் எழுந்து செல்லக்கூடியது, அதுதான் முந்தையது. அதை நம்ம உணர்ந்து என்ன செய்யணும், அதை வந்து கடந்து செல்லணும். நம்ம அதை மேற்கொள்ள விடக்கூடாது. நமக்கு முந்தையதாக இருக்கிற அந்த மனித இயல்பை நம்ம மட்டுப்படுத்தி கீழே தள்ளிட்டு விண்ணுக்குரிய, தூய ஆவிக்குரிய அந்த இயல்பை நம்ம என்ன செய்யணும்னா உயர்த்தி வைக்கணும். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், குழந்தைகளுக்கு அந்த உணர்வை கொடுக்கணும். இப்போ சின்ன பிள்ளைகளெல்லாம் வீட்டில் என்ன செய்வாங்க, அதான் சொல்லுவாங்க. ஒரு வீட்டில் ஒரு குழந்தைகிட்ட கேட்டேன், நீ உண்டியலில் காசு போடுவியா அப்படின்னு கேட்டேன். அந்த குழந்தை சொல்லுது, எங்கள் அப்பா எல்லாத்துக்கும் சேர்த்து போட்டுருவார். உண்டியலில் காசு போடுவியான்னு கேட்டேன். எல்லாத்துக்கும் எங்கள் அப்பா சேர்த்து போட்டுருவார், எங்கள்கிட்ட கொடுக்க மாட்டார். அப்புறம் கேட்டோம், அவங்க அப்பாவை கூப்பிட்டு, என்ன நீங்கள், ஆமாம் பாதார், காசெல்லாம் கையில் கொடுத்தா எங்கே தூக்கி போட்டுருவாங்க, அதனால் கொடுக்க மாட்டேன், நானே போட்டுருவேன். பாருங்கள், இது தவறான ஒரு செயல்பாடு. இந்த குழந்தைகளுக்கு அந்த காணிக்கைனா என்ன, ஏன் அதை நம்ம கடவுளுக்கு கொடுக்குறோம், இதை உணர்த்தணும். அப்போ அந்த செயல் வந்து இதை கொடுக்க வேண்டும் என்கிற நிறைய பேர், 90% மேலே நம்ம என்ன செய்கிறோம், அந்த மாதிரி ப்ராக்டிஸ் கொடுக்குறோம். சில குழந்தைங்க என்ன செய்வாங்க, கையில் காசை கொடுத்தீங்கன்னா முழுங்கிரும். அதனால தான் சொல்கிறோம், காசாக போடக்கூடாது, நோட்டாக போடணும். நோட்டை மெல்றதுக்குள்ளாடி புடுங்கிடலாம். அதனால் காசாக இனிமேல் பிள்ளைங்க கையில் கொடுக்காதீங்க, 100 ரூபா 500 ரூபாயாக கொடுங்க, அது மெல்றதுக்குள்ளாட்டி நம்ம வாயிலேருந்து எடுத்துடலாம். இதுக்காகத்தான் நான் நோட்டு போட சொல்கிறேன், வேறு எதுக்காகவும் இல்லை. ப்ரைஸ் எல்லாம் எல்லோரும் திட்டுறீங்க எனக்கு தெரியுது. எல்லோரும் வந்து சாமியார் பாரு, நம்மளுக்கு சில்லற காசு போடப்படாதுன்னு நோட்டாக போடுறதுக்கு என்னென்ன மாதிரிலாம் பேசுகிறாங்க பாரு அப்படின்னு. நீங்கள் நோட்டாக போடுங்க, காசாக போடுங்க, அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நான் சொல்ல வர பாயிண்ட் என்னென்னா, குழந்தைகளுக்கு அதை பழக்கணும். குழந்தைகளுக்கு பழக்கணும். கோயிலில் வந்தால் முன்னாடி போய் உட்காருங்க, குழந்தைகளை சொல்லணும், முன்னாடி போய் உட்காருங்க. அதுங்களுக்கு அன்பாக நம்ம ட்ரீட் பண்ணணும். சின்ன குழந்தைகளை நம்ம என்ன செய்யணும், ஃப்ரீயாக விடணும் கோயிலில். அவங்க கொஞ்சம் விளையாட தான் செய்வாங்க, குட்டி பிள்ளைகளை நான் சொல்கிறேன், அவங்களுக்கு சும்மா உட்கார முடியாது, அவங்களுடைய ஜீன்ஸ் வந்து அப்படி உட்கார விடாது. அப்போ அவங்கள என்ன செய்யணும் நம்ம, அப்படியே இதெல்லாம் நன்மைத்தனத்தினுடைய வெளிப்பாடு. நம்ம பாஸ் பண்ணுறோம் நம்மளுடைய விசுவாசத்தையும் அன்பையும். கோயிலுக்கு வந்தால் பிள்ளைய வந்து அடக்கி, எதுக்கு பிள்ளைங்கள்லாம் கோயிலுக்கு வரமாட்டேங்குது, சின்ன பிள்ளையாக இருக்கும் போது அப்படியே உட்கார், அது உட்காரலன்னா அப்படியே கோபம் வரும் பாருங்க, போட்டு பல்லாறு பல்லாறுனு 4 சாத்தி அது கத்தும் போது பிஸ்கட் எடுத்து வாயில் வச்சுருது அமைக்கிறது. அப்போ அந்த குழந்தை என்ன ஐடியாவோட வரும்னா, நம்ம அழுதோம்னா பிஸ்கட் தருவாங்க, அதனால் அழுகணும். அதை என்ன செய்யும், கோயிலுக்கு வந்தால் வெறுப்பாக இருக்கும், நம்மளை உட்கார விட மாட்டாங்க, நம்மளை ஓட விட மாட்டாங்க. பாருங்கள், அப்போது அந்த வெறுப்புணர்வு குழந்தைகளுக்கு வரும்போது அந்த குழந்தைங்க எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் கோயிலில். ஆலயத்துக்கு போகணுன்னா அதுங்க எந்திரிக்கவே எந்திரிக்காது. அந்த சிறு பிள்ளையில் நம்ம கொடுக்குற அந்த ஒரு காரியம், அது வளர வளர என்ன செஞ்சிடும்னா, அது வெறுப்பை கொடுத்துரும். அதனால் ஆலயம் என்பது ஒரு மகிழ்ச்சியான இடம் அப்படிங்கிறத குழந்தைகளுக்கு நம்ம உணர்த்தணும், அதுங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதனால் சாமியார் வந்து எல்லாத்துக்கும், சில குருக்கள் திட்டுறாங்க, எனக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, பிள்ளையாக பற்றி வச்சுருக்கிற பேயை பற்றி வச்சுருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. சில நேரத்தில் கோபத்தில் சொல்லிடுவாங்க, அதெல்லாம் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா குழந்தைகள் அப்படி சொல்லக்கூடாது, ஏன்னா அவங்க ஒரு சுதந்திர பறவை, அவங்களுக்கு அவங்களுடைய வழிபாடு என்ன தெரியுமா, அப்படி ஓடி விளையாடுறது தான். அதுக்குன்னு பெரிய பிள்ளையாக இருக்கிறப்ப ஓடி விளையாண்டால் நானே கொட்டுவேன், தலையில் 2 கொட்டு போய் உட்கார் அப்படின்னு சொல்லுவோம். சின்ன குழந்தைகளை நான் பேசுகிறேன், ஏன்னா அதுங்களுக்கு புரியும் இது என்ன இடம், அதுங்களுக்கு தெரியும். சொல்லத்தான் பேசத்தான் தெரியாதே ஒழிய, தே கேன் ஃபீல் எவ்ரி திங், தே கேன் ஃபீல் த ப்ரெசன்ஸ் வில் டெல் தம். அப்போ அந்த குழந்தைங்க அப்படியே மகிழ்ச்சியாக போவாங்க, அடுத்தவங்க கையை பிடிப்பாங்க, புடவையை பிடிப்பாங்க, தலையை பிடிச்சி இழுத்து பார்ப்பாங்க, சடையை எல்லாம் செய்வாங்க. ஓகே, லெட் தம் என்ஜாய். பட் என்னென்னா, நம்ம அந்த குழந்தைங்களோட விளையாண்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. நாம் குழந்தைங்க நம்ம அங்கே நிற்கிதான் பார்த்துக்கணும். நாம் என்ன செய்யணும், வி ஹாவ் டு ப்ரெசன்ட் அவர் செல்ஸ் டு த லார்ட். ஆண்டவர்கிட்ட தான் நம்ம இருக்கணும். காக குழந்தைங்க ரொம்ப ஓவராக சேட்டை பண்ணுறாங்கன்னா அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ நம்ம கொஞ்சம் கர்டைல் பண்ணணும் தான். பாருங்கள், அந்த சுதந்திரம், அந்த மகிழ்ச்சி, அதை நான் பேசுகிறேன். நான் ஒரு சில தாய்மாருங்க கோயிலுக்கு வரும்போது தான் என்ன செய்வாங்கன்னா, இந்த பிபி வச்சுருக்கிற செருப்பை போட்டு விட்ருவாங்க. கோயிலுக்கு போகிறோன்னு தெரியுது, புள்ள ஓடுவான், குழந்தை புள்ள ஓடும், அங்கேயும் அங்கேயும் போகும், நடக்கும்னு தெரியும். அப்படி இருந்தும் பார்த்திங்கன்னா அதில் ஒரு காலில் தான் பிபி வரும் பாருங்கள். அது காலை வச்சோன்னே அப்படின்னு கத்த கத்த அந்த குழந்தைங்களுக்கு ஒரே சந்தோஷம் வந்துடும். வேணும்னே அந்த குழந்தை இந்த காலை அமுக்கி அமுக்கி தான் நடக்கும். நமக்கு குழந்தை மேலே கோபம் வர்றதில்லை, அதை போட்டு கூட்டு வராங்க பாருங்கள், அந்த தாய் தாபம் மேலே தான் எனக்கு கோபம் வரும். ஏன்னா நீ எங்கே கொண்டு வர பார்த்தீங்கன்னா, சலக்கு சலக்குன்னு கொலுசை போட்டுட்டு அந்த குழந்தை எப்போ டிஸ்டர்ப் பண்ணுது, இந்த மாதிரியான அடையாளங்கள் இருக்கிறப்ப தான், அப்போ தான் டிஸ்டர்ப் பண்ணும். சலக்கு சலக்கு சலக்குன்னு அது ஓடுதுன்னா நமக்கு டிஸ்டர்ப் ஆகும். இதெல்லாம் கழட்டி விட்டுட்டு பிள்ளைய கூட்டிகிட்டு, எது மகிழ்ச்சி, குழந்தையினுடைய ஆத்மாவினுடைய அடையாள மகிழ்ச்சியா, அல்லது அது சலக்கு சலக்குன்னு போகிறத பார்த்துட்டு உங்களுக்கு மகிழ்ச்சியா, எதை செய்யணுமோ அதை அறிவோடு செய்யணும். பாருங்கள், இன்றைக்கி நாம் செய்ய வேண்டாததை செய்து கொண்டு இருப்பது தான் ஆவிக்குரிய நிலையில் இல்லைங்கிறத காட்டுது. ஆவிக்குரிய நிலையில் நம்ம இல்லை, அதான் தூய ஆவிக்குரிய காரியம் முந்தியதல்ல, அது பிந்தையது, அது ரெண்டாவது தான் வரணும். அதனால தான் நீ உலகத்தினுடைய மண்ணை சார்ந்த பிள்ளையாகவே இருந்திராத, விண்ணை சார்ந்த காரியம் எது என்பதை அறிந்து கொள். அறிந்து கொண்டு நம்ம என்ன செய்யணும், உள்ளே வரணும். பாருங்கள், இன்றைக்கி விண்ணை சார்ந்த காரியத்துக்கு தான் பைபிளில் அந்த விதை ஓமையை சொல்கிறார். விதை ஓமை நம்ம உடனே இதை தான் தெரியுமே, இந்த விதை ஓமை தான் தெரியுமே, அது வார்த்தை அப்படி போயிடக்கூடாது. லெட் அஸ் திங்க், டீப்லி திங்க். பாருங்கள், இந்த ஓமையினுடைய பொருள் எதுன்னு கேட்குறார். அப்போது சீடர்கள் கேட்கும்போது, விதை இறை வார்த்தை, வழியோரம் விழுந்த விதைகள் அவ்வார்த்தைகளை கேட்பவர்களுள் சிலரை குறிக்கும். சிலரை தான் குறிக்கும். இப்போ நீங்கள் பலர் எப்படி இருக்கிறாங்க, நிறைவாக இருக்கிறாங்க, அதனால தான் ஆண்டவர் அந்த வார்த்தையை போட்டிருக்கிறாங்க. சிலரை தான் குறிக்குது வழியோரம் விழுந்த விதைகள். அப்போ நீங்கள் அந்த வழியோரம் விழுந்த விதைகள் சிலருக்குள் ஒருவராக இருந்து விடாதபடி பார்த்துக்கொள்ளுங்கள். அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் உங்களுக்கு டைம் கிடைக்கலையா, இறை வார்த்தையை எப்போயாவது கேளுங்க. ஒரு சில பேர் ராத்திரி படுக்கும்போது கேட்குறீங்க, ஒரு சில பேர் சாப்பிடும்போது கேட்குறீங்க, ஒரு சில பேர் டிரைவிங்கில் கேட்குறீங்க. வெரி குட், லிசன் சம்வேர். ஆண்டவருக்கு அதுக்காக ஞாயிற்றுக்கிழமை பூசையும் நான் உட்காந்துக்கிட்டு படுத்துக்கிட்டே கேட்பேன்னு சொல்லக்கூடாது. அது அதுக்குரிய மரியாதையை நம்ம கொடுக்கணும். இந்த இறை சிந்தனையை நம்ம கேட்குறதுக்கு எந்த தளத்தை வேணாலும் பயன்படுத்தி கொள்ளலாம். பாருங்கள், அவர்கள் மீட்பு பெறாதவாறு, நல்லா கவனிக்கணும், மீட்பு பெறாதவாறு, அழகை வந்து அவ்வார்த்தையை அவர்கள் உள்ளத்திலிருந்து எடுத்து விடுகிறது. அப்போ அந்த அழகை வந்து என்ன செய்யுது, அதை தான் இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஒரு குழந்தைய வந்து டீல் பண்ணும்போது அந்த தாய் தந்தையினுடைய உள்ளத்தில் அழகை வந்து என்ன செய்யும்னா, தீமையை விதைக்குது. இதை இப்படி செய், அதை அப்படி செய். அப்போ ஆண்டவருடைய ஆவிக்குரிய பிள்ளைகள் என்ன செய்வாங்க, ஆவிக்குரிய காரியத்தை நம்ம யோசிப்பாங்க, ஆவிக்குரிய விதமாக யோசிப்பாங்க. அப்போ அழகையினுடைய செயல் என்னென்னா, நம்மளை வந்து ஆண்டவரிடமிருந்து பிரிக்கிறது தான். நிறைய பேர் எதை எடுத்தாலும் பேய் செஞ்சிருச்சு, பேய் செஞ்சிருச்சு, பேய் செய்யுதுன்னு நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் தபால்ச்சிக்க முடியாது. யூ கெனாட் எஸ்கேப். நீங்கள் பொறுப்பாளி. என் ஆத்துமா நான் ஒரு பாவம் பண்ணுறேன், நான் எங்கெங்கே செஞ்சேன், பேய் எனக்குள்ளேருந்து செயல்பட்டு என்னை செய்ய வச்சிருச்சு அப்படின்னு நான் சொன்னேன்னா நீங்கள் ஏற்றுப்பீங்களா? அதே போல தான் நாம் செய்ய வேண்டிய போராட்டம், இந்த அழகையோடு எதிர்த்து போராடுறது தான் ஆண்டவருக்கே இருந்த ஒரு சவால், நமக்கு இருக்கிற ஒரு சவால். அப்போ எப்படி போராடணும், அதை தான் வார்த்தை சொல்லுதுன்னு சொல்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கணும், வார்த்தையை கேட்கணும்னா எதுக்கு கேட்கணும? அழகையை எதிர்த்து நீ எப்படி போராடுறது, அழகையை எதிர்த்து என்ன பேசுறது, அழகையை எதிர்த்து எப்படி செயல்படுறது, இதெல்லாம் கற்றுக் கொடுக்கறது இறைவார்த்தை. அதனால தான் மீட்பு பெறாதவாறு, எங்கே கேட்டு நீ செஞ்சிட்டின்னா மீட்படைஞ்சிருவிய. அதனால தான் அழகை உன்னை என்ன செய்யுது, வார்த்தையை உள்ளத்திலிருந்து எடுத்து விடுகிறது. அது என்னத்தை அது செய்கிறதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், வார்த்தையை எடுத்துருதுங்க. இப்போ நம்ம யோசிக்கணும், பிசாசு வந்து செஞ்சிருச்சிங்க அப்படின்னு சொல்லுன்னா நாங்கள் அதை நம்ப மாட்டோம். ஏன் அப்படின்னா நான் வார்த்தையை நம்புகிறேன். இந்த வார்த்தை என்ன எழுதியிருக்கு பாருங்கள், அழகை வந்து உனக்கு தீமை செய்யலை, அழகை வந்து உன்னை கெடுக்கலை, அழகை வந்து செய்ததெல்லாம் ஒரே ஒரு காரியம்தான், உன்னுடைய இதயத்திலேருந்து வார்த்தை எடுத்துருச்சு, நீ தப்பாக பண்ணுற, அதுதான் உண்மை. நான் வந்து தப்பு பண்ணுறேன்னா என் உள்ளத்துலேருந்து வார்த்தை எடுத்துரும், நான் என்ன செய்வேன், தப்பாக தான் செய்வேன். அந்த இடத்துல சஞ்சலம் வரும், சலனம் வரும். ஏன்னா அந்த வார்த்தையினுடைய சில பேர்கிட்ட நம்ம பேசிகிட்டு இருக்கோம், திடீர்னு நம்ம ஒன்று சொல்கிறோம், அவங்க கோச்சிக்கிறாங்க, அவங்க கோச்சிப்பாங்க, அவங்கள ஒரு மன விரிசல், ஒரு மனசில் ஒரு அழுத்தம், ஒரு வலி, வேதனை, இதெல்லாம் வந்துடும். பாருங்கள், அப்போ அந்த இடத்துல என்ன, அந்த இடத்துல தீயவன் என்ன செய்கிறான், விதைக்கிறான், ஏதோ ஒன்று விதைக்கிறான். அவன் அங்கே இருக்கிற அந்த இரக்கத்தினுடைய அடையாளத்தை எடுத்துருவான், நட்பு என்கிற அடையாளத்தை எடுத்துருவான், அமைதிங்கிற அடையாளத்தை புடுங்கிடுவான், அந்த வார்த்தையின் கொடுக்கிற அடையாளத்தை எடுத்துருவான். அப்ப என்ன செய்யும், நீ இப்படி சொன்ன பாருங்க, தீய வார்த்தை செய்யற ஒரே ஒரு காரியம், வார்த்தை எடுத்து ஆண்டவர் வைக்கிற அந்த இரக்கத்தின் வார்த்தை, மன்னிப்பின் வார்த்தை, எல்லாவற்றையும் புரிந்து கொள்கிற ஆற்றல் உள்ள அந்த வார்த்தையை எடுத்துருவான். அதனால நாம என்ன செய்யணும், அந்த வார்த்தையை வைக்க முயற்சிக்கணும், அவ்வளவுதான். அந்த வார்த்தையை வைக்க, சொல்லாமட்டீங்க சாமி போது நமக்கு ஆத்மாவில் போய் வார்த்தை உட்கார முடியாதுங்க, இதுக்கெல்லாம் நேரம் கொடுக்கிறோம். பாருங்க, சமைக்க நேரம் கொடுக்கிறோம், சாப்பிட நேரம் கொடுக்கிறோம், தொலைக்காட்சிக்கு நேரம் கொடுக்கிறோம், அரட்டடிக்க நேரம் கொடுக்கிறோம். எவ்ரிதிங் வி ஹேவ் டைம் ஃபார் எவ்ரிதிங். வி டோன்ட் ஹேவ் டைம். கடவுள் கேட்டாங்க, ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, டைமே இல்லப்பா, ரொம்ப பிஸி அப்படின்னு சொல்லி. அதனாலதான் கிவ் ஆம்பிள் டைம். கடவுளுக்குடைய வார்த்தையை கேட்கறதுக்கு ஒரு நேரம் கொடுக்கணும். ஒரு நேரம் கொடுத்து நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு தியானிச்சு ஜெபிக்கிற போது அந்த வார்த்தை நமக்குள்ளே அப்படியே நிலை கொள்ளுது பாருங்களேன், இறங்கி அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஒரு சகோதரி அயர்லாண்டிலேருந்து இப்போ சாயந்தரம் என்னோட பேசினாங்க, சகோதரி அனிதா அப்படின்னு சொல்லி. மிக அருமையாக அவங்க ஒரு சாட்சியத்தை இன்றைக்கி என்னோடய ஃபாதர், நாங்கள் இறைவார்த்தையை கேட்குறோம் ஃபாதர், பிள்ளைகளுக்கெல்லாம் நான் அவங்களுக்கு தமிழ் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, இருந்தாலும் நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். பாருங்கள், வி சீ சம் சேஞ்ச் அப்படின்னாங்க. அவங்க குழந்தைகள்ட்டையும் பார்க்குறேன், மோரோவர் என்னக்கிட்டேயே நான் பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. ஐ சீ முன்னாலேயே கோபம் வரும் ஃபாதர், இப்போ நான் வந்து ஐம் ட்ரைங் டு எக்ஸ்பிளைன் டு மை சில்ட்ரன், என் குழந்தைகளுக்கு நான் விளக்கி சொல்கிறேன், இதுதான் மாற்றம், ஆண்டவர் என்ன செய்வார் என்ன செய்வார், இதை தான் செய்வார், நம்மளை மாற்றுவார். நம்மளை மாற்றிட்டாருன்னா எவ்ரி திங் வில் பி பர்ஃபெக்ட். அதனால தான் பாருங்கள், அந்த பிசாசு எடுக்கிற வார்த்தையை எடுக்க விடாமல் பார்த்துக்கணும். ஒன்று அப்படி எடுத்துட்டுச்சா நம்ம என்ன செய்யணும், மீண்டும் அதை உள்ளே வைக்கணும். பாறை மீது விழுந்த விதைகளை வார்த்தையை கேட்கும்போது மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறவர்களை குறிக்கும், ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள். கொஞ்ச நாளில் அது காணாமல் போயிடும். நம்ப அதை நம்பாதவர்களாக மாறிவிடுவாங்க. சோதனை காலத்தில் நம்பிக்கையை விட்டு விடுவாங்க. ஏதாவது துன்பம் வருது, துயரம் வருது, ஆல்பர்ட் சாமி 5 நிமிஷம் கூட பேசுகிறாரு, அடப்பாயா அப்படின்ட்டு உட்காந்துடும். நம்பிக்கை பாருங்களேன், 5 நிமிஷம் கூட செய்தி போயிடுச்சுன்னா உடனே சில பேருக்கு கோயில்லையே ஃபாதர் வந்து போர் அடிக்கிறாங்க, ஒரு ஒரு இதாக இல்லை அப்படின்னா உடனே மனசுக்குள்ளே பிசாசு பேர் திட்டு, நீ அந்த சாமியை திட்டு. இப்போ கோயிலில் உட்காந்து ஆசீர்வாதம் பெற போன இடத்துல சாபத்தை போட்டுட்ருப்போம், இவன்லாம் ஒழுங்காக இருப்பானா, இவன்லாம் சாமியெல்லாம் ஒழுங்காக இருக்குமா, இவன் மூஞ்சி மொசரட்டியுமா, இவன் கையில் கட்டை முளைக்க. பாருங்கள், நம்ம சாபத்தினுடைய மொழி அந்த இடத்துல உள்ளும் பேசிக்கிட்டு இருக்கும், குமுறிக்கிட்டு கிடக்கும், அதுதான் நமக்கு போராட்டம். அந்த நேரத்தில் உங்களுக்கு ஓகே அதை கேட்க முடியலையா, நீங்கள் என்ன செய்யணும், ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சிடணும். அல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், இந்த இடத்துல என்னை கூட்டிகிட்டு வந்தீங்களே உங்களுக்கு நன்றி. நீங்கள் ஆண்டவரோட துதிக்கலாம்ல, அதை யார் தடை செய்ய முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ நீங்கள் ஆண்டவரோட துதிக்கிற பிள்ளையாக மாறிட்டேன்னு, ஓகே பிரசங்கம் உங்களுக்கு பிடிக்கல, அவர் பேசுறது பிடிக்கல, அது போர் அடிக்குதோ இல்லை கோபப்படுத்துகிறா, ஓகே வாட் எவர் மேபி, அப்போ நாம் என்ன செய்யணும், நாம் சரியான தளத்தில் இருந்துட்டோன்னா நாம் ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சோம். அதுக்கு தானே போனோம், அதுக்கு தானே போனோம், சாமியாரை திட்டுறதுக்கு இல்லையே, இல்லை அங்கே இருக்கிற ஊழியர்களை திட்டுறதுக்கு இல்லையே, அங்கே இருக்கிற எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குதான்னு சுற்றி பார்க்குறது, நம்ம என்ன இன்ஸ்பெக்ஷனுக்காக போயிருக்கிறோம், இந்த ஃபேனியாக ஓடலை, ஏன் இந்த சாமியார் இங்கே பெயிண்ட் அடிக்காமல் இருக்கிறாரு, ஓகே அதுக்காக கேள்வி கேட்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ஆலயத்திற்கு போகிற வழிபாட்டினுடைய நேரத்தை குறித்து நான் பேசி கொண்டிருக்கிறேன். அப்போது நம்ம இந்த வார்த்தை விழக்கூடிய இடம் நல்ல இடமா இருந்தால் எப்படி எப்படி நடக்கும், இல்லைன்னா எப்படி எப்படி நடக்காது, அதை நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். கடைசியாக பாருங்கள், அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை பாருங்கள், சோதனை காலத்தில் நம்பிக்கையை விட்டு விடுவார்கள், முச்செடிகளுக்குள் விழுந்த விதைகள். இது ஒரு கேட்டகரி. வார்த்தையை கேட்டும் கவலை, செல்வம், செல்வம்னா நிறைய அது ஒரு பெரிய மகிழ்ச்சி தானே, செல்வம், வாழ்வில் வரும் இன்பங்கள், இதெல்லாம் பாசிட்டிவ் பாருங்கள், போன்றவற்றால் நெருக்கப்பட்டு. நான் பாருங்கள் இதெல்லாம் ரொம்ப பாசிட்டிவ், சொத்து வருது, பணம் வருது, எவ்வளோ மகிழ்ச்சி நமக்கு, ஆசீர்வாதம்னு நினைக்கிறோம். பட் இங்கே எப்படி சொல்லியிருக்கு, நெகட்டிவ், வாழ்வில் வரும் இன்பங்கள், அவங்க ஏதோ கொடுக்குறாங்க, நம்ம எதிர்பார்க்காதது மேலே ஏதோ ஒன்று கிடைக்கிது, இவர்கள்ட்ட நம்ம செல்ஃபோனில் பேசும்போது அப்படியே உள்ளமெல்லாம் கொள்ளை கொள்ளுது, அது திடீர்னு அவங்கக்கிட்டேருந்து ஃபோன் வரும்போது நம்ம மகிழ்ச்சி, இதெல்லாம் நமக்கு வாழ்வில் வர இன்பங்கள், இதெல்லாம் ஆண்டவருக்கு உகந்ததில்லை. அதுதான் வேதம் சொல்லுது, போன்றவற்றால் நெருக்கப்பட்டு முதிர்ச்சி அடையாதிருப்பவர்களை குறிக்கும். முதிர்ச்சி அடையாமல் விண்ணரசுக்குள்ளே போக முடியாது. மண்ணை சார்ந்தவர்கள் இப்படி தான் இருப்பாங்க, முதிர்ச்சி அடையாமல் இருப்பாங்க. நிறைய பேரை நம்ம பார்க்கலாம், உதாரணத்துக்கு நிறைய பேரை பார்க்கலாம். சில பேரோட பேசும்போது ஒரு 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 நபரோட பேசிக்கிட்டு இருக்கிறோம், முக்கியமான ஒரு பிரச்சனையை குறித்து அவங்கக்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கிறேன். அவங்க வீட்டுக்கு போனப்போ அவங்க நல்லா பேசிக்கிட்டு, நாம் ஒரு உயர்ந்த காரியத்தை குறித்து அவங்களுக்கு நான் காட்டிக்கிட்டு இருக்கிறேன். அவங்க, அப்புறம் ஃபாதர் உங்களுக்கு சிக்கன் பிடிக்குமா மட்டன் பிடிக்குமா, பாருங்கள் நம்ம பேசுகிற பேச்சை இடை மறித்து அவங்க அடுத்து எப்படி கேட்குறாங்க, உங்களுக்கு சிக்கன் பிடிக்குமா மட்டன் பிடிக்குமா, ஒரு ஆத்மார்த்தமான ஒரு பேச்சு இடையில் இப்படி இடையூறாக்கப்படும் போது நமக்கு எப்படி இருக்கும் தெரியுங்களா, ரொம்ப கஷ்டமாக போயிடும். அப்படியே நிப்பாட்டிட்டு எனக்கு சிக்கன் பிடிக்காது மட்டன் பிடிக்காது நான் வெஜிடேரியன் அப்படின்னு நினச்சி வந்தாச்சு. நிக்கோதேயும் பேசுவார் பாருங்க, மண்ணை சார்ந்த மனுஷராக பேசுவார். யோவான் 3 பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே நீர் டாப்பு, கடவுள் உங்ககிட்ட இல்லாமல் இருந்தால் அப்படியெல்லாம் செய்ய முடியுமா? யூ ஆர் சம்திங் சூப்பர் எக்ஸலண்ட்டு அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு பாருங்க. மண்ணை சார்ந்த பேச்சு. ஆண்டவர் இடைமறிப்பார். எப்படி இடைமறிச்சு? உனக்கு கோழி பிடிக்குமான்னு கேட்க மாட்டார். அவர் என்ன சொல்வார்? நிக்கோதேயும் நீ மறுபடி பிறந்தால் என்று விண்ணரசுக்குள்ளே போக முடியாதுன்னுவார். பாருங்க, அதுதான் அபிஷேகமான பேச்சு. இன்றைக்கி உலகத்தினுடைய அடையாளம் முதிர்ச்சி அடையாமல், இது இதனால் என்ன இருக்குது? இந்த இந்த காரியத்தை செய்கிறதுனால என்ன இருக்குது? இட் கிவ்ஸ் மீ ப்ளஷர், அவ்வளோதான். வாட் இஸ் தேர் அப்படின்னு நினைக்கிற மனநிலை முதிர்ச்சி அடையாத மனநிலை. இதில் என்ன இருக்குது? ஒரு டிவி பார்க்குறேன், வாட் இஸ் தேர் இதில்? நான் ஒரு டிவி ஒரு சீரியலை பார்க்குறேன், நான் இந்த பாவத்தை செய்கிறேன், இதில் என்ன இருக்குது? இஸ் இட் கிவ்ஸ் மீ ப்ளஷர். நான் அந்த அந்த பாவத்தை செய்த உடனேயும் அதுக்கப்புறம் என் மைண்டு ரிலாக்ஸ் ஆகிடுது. ஐ எம் கோயிங் அண்ட் ஒர்க்கிங். யூ கேன் டேக் லாட் ஆஃப் சின்ஸ் ஆர் இன்வால்வ்ட் இன் திஸ் மைண்ட் ரிலீஃபிங் சின்ஸ். மைண்டு ரிலீஃப் பண்ணுற பாவங்கள், குடிக்கிறது, தம் அடிக்கிறது, உடலை வந்து இச்சைக்குரிய காரியமாக பயன்படுத்திக்கிறது, எல்லாமே கேட்டால் மைண்ட் ரிலீஃப் ஆகிடுது. அதுக்கப்புறம் ஐ எம் ஃப்ரெஷ் டு த பா. அதுதான் சொல்லுது, வாழ்வில் வரும் இன்பங்கள் இதெல்லாம் முதிர்ச்சி அடையாதவர்கள் இதெல்லாம் சரின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற அடையாளம். அதனால தான் ஆண்டவர், நீ விண்ணை சார்ந்த பிள்ளையாக இருக்கிறியா, மண்ணை சார்ந்த பிள்ளையாகவே இருக்க போறியா? அப்போ மண்ணை சார்ந்தவர்கள் விண்ணை சார்ந்தவர்களாக மாறணும்னா தூயாவிக்குரிய படைக்கலன்களை அணிந்து கொள்ள வேண்டும். அதுதான் ஆண்டவர் நமக்கு கடைசியாக ஒரே ஒரு நல்ல நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளுக்கு ஒரே வார்த்தை சொல்லி முடிச்சிட்டாரு. சீரிய நெல் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து. பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டெப் டு ஹியர், ரெண்டாவது ஸ்டெப் டு ப்ரிசர்வ், காத்து. அந்த வார்த்தையை காக்கணும், அந்த வார்த்தை திருப்பி திருப்பி நம்மளுடைய மனசுக்குள்ளே கேட்டுகிட்டே இருக்கணும். I have to be like this அப்படினு காத்து, மன உறுதியுடன், to be bold enough to stand for that word. அந்த வார்த்தைக்கு நான் நிற்பேன். மன உறுதியுடன் பலன் தருகிறவர்களை, giving fruit குறிக்கிறது. அப்போ வார்த்தை சும்மா வச்சிருக்கிறது இல்லை, செயல்பாடு. எப்படியெல்லாம் பாருங்க, இத்தனை ஸ்டெப்பையும் கடந்து போகணும். அப்போ கேட்டால் தானே நீங்கள் மனசுக்குள்ளே வைக்க முடியும். எது எதை கேட்குறியோ அதை வச்சுப்பேன். அப்போ தீய காரியங்கள், தீய நண்பர்களோட பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு நம்ம படுத்தோன்னா அதுதான் நிற்கும். டிவியில் நகைச்சுவைன்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்களெல்லாம் நம்ம பார்க்குறோம், எல்லா மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய அடையாளங்களெல்லாம் பார்க்குறோம். அதெல்லாம் பார்த்தா என்ன நிற்கும்? மனசுக்குள்ளே நிற்கும். எங்கள் அப்பா ஒரு தடவை எனக்கு சொன்னார், நான் செமினரில் படிச்சுட்டு இருந்தப்போ ஒரு இரவு நான் ஒரு சின்ன டேப் ரிகார்டர் வாங்கி வச்சுருந்தேன். அப்போது அந்த அதில் வந்து ஒரு சிடியை வாங்கிட்டு வந்து அப்போது ஒரு படம் வந்து வந்துச்சு. அந்த படத்தை நான் பாடல்கள் எல்லாம் நான் இதில் சிடியில் இது அதுப்பெல்லாம் இது தான் இந்த கேசட் தான் போட்டுட்டு அது சும்மா வாக்மேன் சின்ன வாக்மேன் அப்படி போட்டுட்டு நான் வந்து இயர்ஃபோன் போட்டு கேட்டுட்டு இருந்தேன். எங்கள் அப்பா மெதுவாக எங்கள் அம்மாட்ட கூப்பிட்டு, எப்பா எப்பான்னாரு. எங்கள் அம்மாவை கூப்பிட்டார். எங்கள் அம்மா என்னங்க அப்படின்னாங்க, இந்த மாதிரி காதில் போட்டுட்டு கேட்டால் காது செவிடா போயிடுமாம்ல, உன் பிள்ளைக்கு தெரியாதா அப்படின்னாரு. உடனே நான் என்ன பண்ணேன், எங்கள் அம்மா உடனே, தம்பி தம்பி இந்த மாதிரிலாம் மாட்டிக்கிட்டு கேட்கக்கூடாதாம்பா ரொம்ப நேரம். அவர் பேசுனது கேட்டுச்சு எங்கள் அம்மா உடனே. பாருங்க, அதை உடனே எடுத்து போட்டுட்டு அதில் லவுட் ஸ்பீக்கர் இருக்குது, அதையும் நான் போட்டுட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்தேன். ரசிகா 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 சினிமா பாட்டு. உடனே எங்கள் அப்பா கொஞ்ச நேரத்தில், ஏண்டி அப்படின்னு எங்கள் அம்மாவை கூப்பிட்டார். இப்போ அடுத்தது நான் உஷாராயிட்டேன், நமக்கு தான் செய்தி போகுதுன்னு தெரியும். அப்போ உடனே அவர் கேட்டார், ஒரு குருமானவன் இரவு நேரத்தில் இந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் கேட்டால் மனசில் என்னம்மா இருக்கும் அப்படின்னு கேட்டார். மனசில் நல்ல விஷயம் ஓடுமாம்மா, ஒரு குருமானவன் வந்து இந்த மாதிரி பாடல். நான் உடனே எனக்கு கோபம் வந்துருச்சு, உடனே படக்கன்னு ஆஃப் பண்ணிவிட்டு இதை தள்ளி கீழே போட்டுட்டு நாம் சாப்பிட்டு படுத்துட்டேன். ஆனால் உண்மையாக சொல்கிறேங்க, அன்றைக்கி ராத்திரி பூரா நான் தூங்கவே இல்லை. என்ன செமினேரியில் தான் கடுமையாக சட்டம் வச்சுருக்கிறாங்க, வீட்டுக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலான்னா இந்த மனுஷங்க விட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு எனக்குள்ளே ஒரு பெரிய ஒரு 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 வெறுப்பு வேதனை, இனிமேல் வீட்டுக்கே வரக்கூடாது அப்படின்னு. பாருங்கள், அவங்க சொன்ன நன்மைத்தனத்தை என்னால் உணர்ந்து கொள்ள முடியல. அவர் சொன்னது முற்றிலும் உண்மை. அந்த இரவு நேரம் நான் ரசிகா 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 ரசிகான்னா எதை ரசிக்கிறது? எதெல்லாம் உள்ளே போதோ அதெல்லாம் ராத்திரியெல்லாம் புலட்டி நம்மளை ஒரு பாடுபடுத்தி எதை ஏதோ வரக்கூடாதெல்லாம் வந்து பாருங்கள், எல்லாமே சிந்தனைக்குள்ளே மேல் எழுப்பி நிற்கும் போது நாளைக்கு முடிவு அப்படித்தானே இருக்கும். அதனால தான் பாருங்கள், சீரிய அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருகிறவர்களை குறிக்கும். அதனால தான் சொல்கிறோம் ஆண்டவருடைய காரியங்கள் எல்லாம் உயர் மதிப்புக்குரிய காரியம். பாருங்க, ரெண்டு பேதுரு 1:4 ராயப்பர் சொல்கிறாரு, தீய நாட்டத்தால் சீரழிந்துள்ள உலகை விட்டு விலகியோடி, விட்டு விலகி ஓடி. அதையும் வச்சுப்பேன், நான் ஐ கேன் டேக்கிள் எவ்ரி திங். நான் உலகம் உன்னை தின்னுடும், யூ கேன் நாட் டேக்கிள், இட் வில் டேக்கிள் யூ. அதனால தான் விலகி ஓடி இறைத்தன்மையில் பங்கு பெறுங்கள். பார்த்தீங்களா, ஓடித்தான் பங்கு பெறணுங்க. இறைத்தன்மை வந்து தானாக நம்மளை வந்து அப்படி பிடிக்காது, தீமை வந்து தானாக பிடிக்கும். ஆனால் நன்மையான காரியம், ஆண்டவருடைய காரியத்தை நாம் தான் தேடி போகணும். இதற்கென்றே கடவுள் நமக்கு உயர் மதிப்புக்குரிய மேலான வாக்குறுதிகளை அளித்துள்ளார். இதுக்கு தான் கொடுத்துருக்கிறார். நீ போய் அடுத்தவன் வீட்டில் தப்பு பண்ணுறதுக்கோ, அடுத்தவன் காரியத்தில் ஈடுபடுறதுக்கோ, தவறு பண்ணுறதுக்கோ கடவுள் என்ன செய்யலை, உயர் மதிப்புக்குரிய காரியத்தெல்லாம் கொடுக்கல. இப்போ உதாரணத்துக்கு, உன் கால் கல்லின் மேல் மோதாதபடி நான் பார்த்துக்கொள்வேன் அப்படிங்கிறார் கடவுள். நீ அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் ஒருத்தையை கூட்டிக்கிட்டு இழுத்துக்கிட்டு ஓடுற, ஒரு பையனை இழுத்துக்கிட்டு ஓடுறேன்னா, ஆண்டவரே உன் கால் கல்லின் மேல் மோதாதபடி பார்த்துக்கொள்வேன், நான் ஓடுறேன், என்னை காவந்து பண்ணுங்கன்னா விட்டுருவாரா? இல்லை பிள்ளைகளெல்லாம் விட்டுட்டு ஒரு அடுத்த மனைவியோட ஓடுறான் அப்படின்னா ஆண்டவர் காவந்து பண்ணுவாரா? இல்லை நீ திருடிட்டு ஓடுற அடுத்த வீட்டில் உன்னையை காவந்து பண்ணுவாரா? இதுக்கு இந்த உதாரணத்தெல்லாம் சொல்கிறேன்னா, இது மாதிரி தீமை செய்து ஓடுகிறவர்களுக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதமான வார்த்தைகள் இல்லை. நன்மை செய்து ஆண்டவருக்காக இந்த நன்மையை நான் காயத்தை ஏற்றுக்கொள்வேன், ஆண்டவருக்காக இந்த கடினமான காரியத்தை ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு நினைக்கிற பிள்ளைகளுக்கு தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிற உயர் மதிப்புக்குரிய மேலான வாக்குறுதிகள் இருக்கிறது. சிந்திச்சு பாருங்க, இந்த வாக்குறுதிகள் உங்களுக்குரிய வாக்குறுதியாக மாறணும்னா, இயேசுவுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கப்பட்டது என்ன தெரியுமா? வானம் திறந்தது, வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது, இதோ என் அன்பார்ந்த மகன். இந்த வார்த்தை நமக்கு கிடைக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய மதிப்பீடுகளை எடுத்துக்கிட்டு ஓடணும். உலகம் தருகிற இன்பத்திற்குரிய அடையாளமாக இருக்கிற காரியத்தை அல்ல. வீட்டுக்குள்ளே சில சலனங்கள் வரும், சங்கடங்கள் வரும். அப்போ என்ன செய்யணும்? நம்ம டாலரேட் பண்ணணும். யூஸ் த கிஃப்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் அண்ட் த ஃப்ரூட்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். வீட்டுக்குள்ளே ஒரு மாமனார், மாமியார், மருமகள் இப்படி உறவுகளோடு வாழுகிற போது ஒரு சில காயங்கள் வரும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? டாலரன்ஸ், இந்த பொறுமையை கடைபிடிக்கணும். அதை கொடுக்குறப்போ தானே நீங்கள் கனி கொடுக்குறீங்க, அங்கே தான் உயர் மதிப்புக்குரிய மேலான வாக்குறுதி உங்களுக்கு கிடைக்கும். சிந்திங்க, எந்தெந்த தளம், எல்லாத்துக்கும் ஒரே தளம் அல்ல. எனக்கு ஒரு தளம், உங்களுக்கு ஒரு தளம். ஒவ்வொருவரும் அவரவருக்குரிய தளத்திலிருந்து போராட வேண்டும். அந்த போராட்டத்தை எல்லாம் நம்ம என்ன செய்யணும்னா, ஆண்டவருக்கு காணிக்கையாக்கிக்கிட்டே இருக்கணும். அதெல்லாம் காணிக்கையாக்குகிற போது அது என்ன செய்யும்? ஆண்டவருக்கு ஒரு நறுமணம் உள்ள பலியாக போயிட்டே இருக்கும். அங்கே பேங்க்கில் உங்கள் பேரில் ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். 300 நாள் பலன், 500 நாள் பலன்னு பழைய காலத்திலலாம் சொல்லுவாங்க. இயேசுவே என் மீது இரக்கமாயிரும் அப்படின்னு நான் ஒரு தடவை சொல்லிட்டேன்னா 300 நாள் பலன் அப்படின்னு எழுதி வச்சுருப்பாங்க. இப்போல்லாம் அது போயிடுச்சு. இப்போ 300 நாள் பலன் என்னென்னா, அங்கே 300 நாளைக்கு உங்களுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட்லாம் போட்டுகிட்டே இருக்கும். நீங்கள் ஆண்டவருக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுக்கணும். இப்போ சப்போஸ் வீட்டில் உங்கள் அப்பா அம்மா உன்னை வந்து திட்டாங்க, யூ ஹவ் நாட் டன் எனி திங் ராங், பட் ஸ்டில் அவங்க ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் திட்டாங்கன்னா நம்ம வரிஞ்சு கட்டிக்கிட்டு, நீலாம் ஒரு தாயா பேய் மாதிரி இருக்கிற அப்படின்னு பேசிட்ட, நீ பேசக்கூடாது அப்படின்னு பொறுமையாக இருக்கணும். அவங்க கோபத்தில் பேசும்போது அமைதியாக இருந்துட்டு அதுக்கு பிறகு நம்ம விலக்கி சொல்லலாம். டிட் ஃபார் டேட் இல்லை, நம்ம அந்த நேரம் அமைதி பொறுமை காத்து அவர்களை மரியாதையோடு 4 பேருக்கு முன்னாடி நடத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேசுனது தவறு, இந்த பாருங்கள் இது இல்லை அப்படி சொல்லும் போது அவங்க புரிஞ்சு கொள்வாங்க. அதை தான் கடவுள் ஏற்றுக்கொள்கிறார். உடனே நீங்கள் என்ன செய்யக்கூடாது? எல்லாத்தையும் சாணி அள்ளி ஊற்றி அசிங்கமாக்கி அந்த சூழலை, நீ பதிலுக்கு பதில் பேசுகிற போது அந்த ஆசீர்வாதங்கள் வீணாய் போயிடும். அதனால தான் சூழ்நிலைகளை பயன்படுத்துங்கன்னு சொல்கிறோம். சூழ்நிலைகளை பயன்படுத்தி உங்களை ஆசீர்வாதத்தினுடைய தளத்தில் எடுத்துகிட்டு போங்க. சேவ் யுவர் செல்ஃப். ஃபிக்ஸட் டெபாசிட்டில் உங்களுக்காக நீங்கள் காசு போடுங்கன்னு சொன்ன உடனே பேங்க் அக்கௌண்ட் என்ன கேட்கக்கூடாது. நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டில் நன்மைத்தனத்தினுடைய அடையாளமாக போடுங்க. அப்போ நீங்கள் கடந்து செல்லக்கூடிய ஒவ்வொரு வழியும் உங்களுக்கு மேலான உயர் மதிப்புக்குரிய அபிஷேகத்தை கொடுக்க இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஞானத்தின் அகக்கண்களை திறந்து உங்களுக்கு ஒளியூட்டுவார். உங்களுக்காக ஜெபிக்கிறோம். காட் பிளஸ் யூ.